ரோமர் அதிகாரம் 7. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மோசேயின் சட்ட விதியை தெரிந்திருக்கிறீர்கள். ஒருவன் உயிரோடு இருக்கும் வரைத்தான் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகின்றது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு மணமான பெண் தன் கணவன் உயிரோடு இருக்கும் வரைத்தான் தன் கணவனோடு வாழ சட்டத்தால் கட்டுப்பட்டுள்ளாள். ஆனால் அவன் இறந்து போனால் அவள் திருமண விதிகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறாள். தன் கணவன் உயிரோடு இருக்கும்போதே ஒரு பெண் இன்னொருவனை மணந்து கொண்டால் அவள் விபசாரம் என்னும் குற்றத்துக்கு ஆளாகிறாள் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அவளது கணவன் இறந்த பின் எல்லா திருமண விதிகளில் இருந்தும் அவள் சுதந்திரமாகிறாள். அப்போது அவள் இன்னொருவனை மணக்க விரும்பினால் அது விபசாரம் என்னும் குற்றத்துக்கு ஆளாக்காது. சகோதர சகோதரிகளே, இதே வழியில் உங்கள் பழைய வாழ்வு இறந்து கிறிஸ்துவின் சரீரம் மூலம் சட்டத்திலிருந்து விடுதலையானீர்கள். இப்போது நீங்கள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த மற்றவர்களோடு சேர்க்கப்படுகிறீர்கள். அதனால் தேவனுக்கு சேவை செய்ய நாம் பயன்பட முடியும். முன்பு நாம் நமது மாமிசத்தால் ஆளப்பட்டிருந்தோம். சட்டத்தால் பாவ இச்சைகள் நம்மிடம் தோன்றின. அவை நமது சரீர உறுப்புகள் மீது ஆட்சி செலுத்தியது. அது நமக்கு மரணத்தை கொடுத்தது. கடந்த காலத்தின் சட்ட விதிகள் நம்மை சிறை கைதிகளைப் போன்று வைத்திருந்தன. ஆனால் அந்த பழைய விதிகள் மறைந்து போனது. நாமும் விதிகளினின்றும் விடுவிக்கப்பட்டோம். எனவே இப்போது புதிய வழியில் தேவனுக்கு சேவை செய்கிறோம். பழைய வழியில் சட்ட விதிக்கு கட்டுப்பட்டு இருக்கவில்லை. இப்போது பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்கிறோம். சட்ட விதியையும் பாவத்தையும் நான் ஒரே விதமாக நினைப்பதாக நீங்கள் எண்ணக்கூடும். அது உண்மையல்ல. ஆனால் சட்ட விதியின் மூலமாகவே நான் பாவம் என்றால் என்னவென்று புரிந்து கொண்டேன்.
பிறர் பொருள் மேல் ஆசைப்படாமல் இருங்கள்
என்று சட்ட விதி சொல்லாமல் இருந்தால் அது பாவம் என்று எனக்கு தெரியாமல் போயிருக்கும். சகலவிதமான தவறான ஆசைகளையும் நான் விரும்புமாறு கட்டளையை உபயோகப்படுத்தும் ஒரு வழியை பாவம் கண்டுபிடித்தது. அக்கட்டளையின் மூலமாகவே பாவம் வந்து சேர்ந்தது. சட்ட விதி இல்லாவிட்டால் பாவத்துக்கு வல்லமை இல்லாமல் போகும். முன்பு சட்டங்கள் இல்லாதவனாயிருந்தபோது நான் உயிர் உள்ளவனாயிருந்தேன். சட்ட விதி வந்த பிறகு பாவம் உயிர் கொண்டது. பாவத்தால் நான் உள்ளத்தை பொறுத்த மட்டில் மரித்தவனானேன். உயிர் கொடுப்பதற்காக வந்த சட்ட விதி எனக்கு மரணம் உண்டாக காரணமானது. பாவமானது அந்த கட்டளையினாலே நேரம் பார்த்து என்னை வஞ்சித்து அதன் மூலம் என்னை கொன்றது. சட்ட விதி தூய்மையானதுதான். கட்டளையும் கூட தூய்மையாகவும் சரியாகவும் நன்மையாகவும் இருக்கின்றன. அதனால் நன்மையானது எனக்கு இறப்புக்குரியதாயிற்றா? இல்லை. ஆனால் பாவமானது அந்நன்மையையும் தீமையாக்கி எனக்கு மரணத்தை கொண்டு வந்துவிட்டது. இதனால் பாவத்தின் இயல்பை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாவம் மிக மிக கொடுமையானதாக காட்டப்பட்டது. இதற்கு பிரமாணமே பயன்பட்டது. சட்ட விதி ஆவிக்குரியது என நாம் அறிகிறோம். ஆனால் நான் அல்ல, ஒரு அடிமையின் மேல் ஆட்சி செலுத்துவதைப் போல பாவம் என்னை ஆளுகிறது. நான் செய்வது எனக்கே புரியவில்லை. நான் செய்ய விரும்பும் நல்ல காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை. நான் என்னால் வெறுக்கப்படும் தீயவற்றையே செய்கிறேன். நான் இப்படி விரும்பாததை செய்தவனாயிருக்க சட்ட விதியை நல்லது என நான் ஒத்துக்கொள்வதாக பொருள்படும். உண்மையில் நான் கெட்டவற்றை செய்பவனில்லை. ஆனால் என்னுள் இருக்கிற பாவம் அவ்வாறு செய்ய தூண்டுகிறது. என்னிடத்தில் நன்மை வாழ்வதில்லை. இது எனக்கு தெரியும். நன்மை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் என்னிடம் உள்ளது. ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எனவே நான் விரும்புகிற நன்மையை செய்யவில்லை. நான் விரும்பாத தீமையையே செய்து வருகிறேன். அவ்வாறு எனக்கு விருப்பம் இல்லாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவம்தான் அப்படி செய்கிறது. அதனால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையே உண்டு என்ற விதியை அறிந்து கொண்டேன். என் மனதிற்குள் தேவனுடைய சட்ட விதியோடு மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆனால் வேறொரு விதியும் என் சரீரத்திற்குள் இயங்குவதை அறிகிறேன். என் மனம் ஒத்துக்கொள்ளும் விதிக்கு எதிராக அது ஒரு போரையே நிகழ்த்துகிறது. அதுதான் பாவம் பற்றிய விதியாகும். அது என் உடலை அடக்கி அதன் கைதியாக்கி கொள்கின்றது. நான் நிர்பந்தமான மனிதன், என்னை இந்த சரீரத்திடம் இருந்து யார் காப்பாற்றுவார்கள்? தேவனே காப்பாற்றுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆதலால் என் மனதார நான் தேவனுடைய சட்ட விதிக்கு சேவை செய்கிறேன். ஆனால் நான் மாமிசத்தன்மையால் பாவத்தின் சட்டத்திற்கு சேவை செய்கிறேன்.